முதல் 7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான்கள் இதை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல்லாலோசனை அடைந்து நீதிமொழியும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளினுடைய வாக்கியங்களையும் அவர்களுள்ள குறைத்த புதைப்பொருள்களையும் அறிந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என்பது. கடந்த வாரத்தில் நீதிமொழிகள் குறித்து நம்ம வாசித்தோம். நீதிமொழிகள் தாவீதினுடைய குமாரன் சாலமோன் மூலமாக எழுதப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். நீதிமொழிகள் அநேக நடைமுறை காரியங்களை நம்ம வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு அதிகமாக கற்றுக் கொடுக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். அந்த நீதிமொழிகளில் பார்க்கும் பொழுது தாவீது தன் மகனுக்கு சொல்கிறான், சாலமோனுக்கு சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தையும் அவர் கட்டளையிட்ட கட்டளைகளையும் மீறிடாத, அதன்படி நடந்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீ ஞானத்தை தேடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் சாலமோன் தனது வாழ்க்கையில் அவன் கற்றுக் கொடுத்த அந்த காரியத்தில் தாவீது இறந்து போன பிற்பாடு, நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தாவீது இறந்து போன பிற்பாடு பட்சேபாலினுடைய மகன் தான் அரசவையில் ஏறுறான். ஆண்டவனு தான் அங்கே அரியணை ஏற்றார். மிச்ச யாரையும் அவர் அரியணையில் ஏற்றலை. அப்படி ஏற்றும் பொழுது அவன் தகப்பன் சொன்ன ஒரு காரியத்தை அவன் கேட்குறான். தகப்பன் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஞானத்தை கேளு அப்படின்னு சொன்ன. ஞானம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேதத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன. இப்ப வேதத்துல இருந்து ஞானத்தை கற்றுக்கொண்டாதான் நீ வாழ முடியும். அப்படி தாவீது சொன்னது சாலமோன் கேட்டு ஞானத்தை பெற்று அவன் தனது வழக்குல எல்லாம் நீதியை செய்யும் பொழுது இந்த உலக மக்கள் எல்லாரும் அவன் ஞானம் உள்ளவன் என்பதை அறிஞ்சு கொண்டாங்க. கிழக்கத்திய புத்திரர்களை விட அவன் ஞானத்தில் பெரியவனாக இருந்தான். தென்தேசத்து ராஜஸ்திரி தாவீத சாலமோனை பார்க்க வந்து அவனுடைய ஞானத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்தா, அதிசயப்பட்டான்னு சொல்லிட்டு அதையும் கடந்து ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியம், சாலமோன் ஞானம் உள்ளவன் என்பதை நம்ம பார்க்கும் பொழுது, அங்கே அதோனியா வந்து கேட்குறான். அதோனியா வந்து அபிஷாக எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதோனியா யார் மூலமாக வர்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பட்சேபால் மூலயமாவே வர்றான். அப்போ கேட்குறான், அவங்க அம்மாட்ட அவன் கேட்குறான், என்னுடைய சகோதரனுக்காக நீ என்ன கேட்குற? அபிஷாக கேட்கல, ராஜ்யபாரத்தை நீ கேட்குற. நீ அதை யோவாபுக்கும் மிச்சவங்களுக்கும் கேளு அப்படின்னு சொல்லி சொல்றான். சொல்லிட்டு உடனே அடுத்து அவன் செஞ்ச ஒரு முக்கியமான ஒரு பணி என்னன்னா, அவங்க அம்மா பேச்சுக்கு செவி கொடுக்கல. அவன் புத்திமானா இருந்ததுனால தான் தகப்பனுடைய ஞானத்தை கேட்டு வேதத்தை பார்த்து அதோனி அவன் கொன்னுறான். அவன் கொன்னது மாத்திரம் கிடையாது, அவனை கொன்னுட்டு ராஜ்ய பார்த்து ஸ்திரப்படுத்துறான். அவங்க அப்பா சொன்னதெல்லாம் கேட்கிறான். யோவாப கொல்றான், அவன் சிமேயிய கொல்றான். இதெல்லாம் நீ ஞானமா நடந்துக்க அப்படின்னு சொல்றான். இப்படி அவனுடைய காரியங்கள் எல்லாம் செய்து முடிக்கிறான். இல்ல, ஒரு ஒரு படிப்பினை, ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்பா அம்மாவா இருக்கிறவங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு வேதத்தினுடைய முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்கணும், ஞானத்தை தேடும்படி கற்றுக் கொடுக்கணும். சரியா? ஒவ்வொரு பெற்றோரும் வீட்டில் உட்காந்து பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கணும். இதுதான் உபாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 4:4 பார்க்கும் பொழுது, உன் பிள்ளை உட்காந்துருக்கும் பொழுதும் நடக்கும் போதும் படுத்திருக்கும் பொழுதும் வேதத்தை குறித்து பேசு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாரு.
ஏன்னா யோசுவா 1 அதிகாரம் 8 வசனத்துல பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார். சொல்றாரு யோசுவாட்ட, இந்த நியாய பிரமாணத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இருதயத்தை வாயை விட்டு நீங்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். நம்ம ஆசீர்வாதமாக இந்த உலகத்தில் நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னா மிக முக்கியமானது வேதத்தின் மீது வாஞ்சையும் ஆசையும் விருப்பமும் இருக்கணும். வாஞ்சை, ஆசை, விருப்பம், நேசம், பாசம், இதெல்லாம் வேதத்தின் மேலதான் இருக்கணும். வேதத்தை நீ உண்மையிலுமே நான் சொல்றேன் கேளுங்க, இஃப் யூ வாண்ட் டு பி அ பிளஸ்டட் பர்சன், நீ வேதம் வாசிக்கணும். ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கணும், என் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், மன மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வேதம் ரொம்ப முக்கியமானது. வேதத்தை நீங்க எந்த அளவுக்கு மனப்பாடம் பண்றீங்களோ அது நல்லது. பிள்ளைங்களுக்கு வேதத்தை எவ்வளவு எந்த அளவுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. பிள்ளைங்களோட பேசுறப்பெல்லாம் வேதத்தின் அடிப்படையில பேசணும். பிள்ளை தப்பு செஞ்சுட்டா பட்டாரம் அடிக்கிறதுலாம் கூடாது. பிள்ளைங்க தப்பு செஞ்சுட்டா முதல் சொல்லிடுவோம், பொய் சொல்லிடுச்சா, கோவப்பட்டுருச்சா, நிப்பாட்டி, நீ ஏன் கோவப்பட்ட, கோபம் பாவம் இல்லையா, கோபம் கடவுளுக்கு பிரியம் இல்லாதது, இது கொலைக்கு சமம், இதை செய்யாத அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கணும். அவன் தப்பு செஞ்சா பட்டாரம் அடிச்சிருது, அவனுக்கு என்னன்னே புரியாது. உடனே அவனுக்கு என்ன தெரியும், அப்பா அடிப்பாங்க அப்படின்னு தெரியும், இல்லாட்டி அம்மா அடிப்பாங்க. ஏன் அடிக்கிறோம், எதுக்கு அடிக்கிறோம், இந்த விஷயத்தெல்லாம் கற்றுக் கொடுத்தா ஞானமா நடக்கிறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மத்தையில பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, சாலமோனை விட பெரியவர் இங்க இருக்கிறாருங்கிறார். சாலமோனை விட ஞானத்தில் பெரியவர் இங்கே இருக்கிறார், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஞானம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்றதாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப நீதிமொழிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், இந்த உலகத்துல நான் வாழும் பொழுது எனக்கு என்ன அவசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஞானம் அவசியம். ஏன் ஞானம் அவசியம், இந்த உலகத்துல நான் நடைமுறை வாழ்க்கையை நான் வாழணும். இப்ப நீங்க வரைய வாலிபர்கள் இருக்கீங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கீங்க, பெரியவங்க இருக்கீங்க, திருமணமானவங்க, பிள்ளை பெற்றவர்கள்லாம் இருக்கீங்க. இந்த உலகத்துல வாழ்றப்ப நீங்க வாழ்ந்தப்ப நான் என்னுடைய அனுபவத்தினூடாக நான் பார்த்ததும் இப்ப பார்க்கறதும் வித்தியாசமான காரியங்கள். இன்னைக்கு போதை பெருகி போச்சு, குடி அவ்வளோ குடி, அவ்வளோ போதை பெருகி போச்சு, செக்ஷுவல் ரெவல்யூஷனே மாறி போச்சு. பால் உணர்வு காரியங்கள் வந்து பெரிய மாற்றம், காதல் இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் அதோட படும், அதோட உலகத்தில் என்ன கேவலம் இருக்குமோ அவ்வளோ கேவலம். அது மாத்திரம், இதனால வியாதிகள் பயங்கரமாக பெருகி இருக்கு, வியாதி பயங்கரமாக பெருகி இருக்கு. அடுத்து இந்த கேங்ஸ்டர்ஸ், கேங்ஸ்டர்ஸ்னா கூட்டம் கூட்டமாக கூடி கொள்ளை அடிக்கிறது, திருடுறது, ரயட் பண்ணுறது, இதெல்லாம் ரோட்டில் நடந்தால் பயமாக இருக்குது. ரோட்டில் ஒரு செயின் போட்டுட்டு நடக்க முடியல, இங்கேருந்து இந்த பின்னாலேருந்து இங்கே வர்றது வர்றப்பெல்லாம் கழுத்தில் ஒன்றும் போடாமல் தான் வர முடியும். போட்டு வந்தால் கழுத்தோடு சேர்த்து அறுத்துட்டு போயிடுவாங்கன்னு பயம் வந்தது. அப்படி போட்டால் இல்லாட்டி முக்காடு போட்டு கழுத்தெல்லாம் சுற்றிக்கிட்டு வரணும், இப்படியே போத்திக்கிட்டு. ஒரு ஃப்ரீடம் இல்லை, ஏன்னா பயம். இங்கே இந்த இதில் இந்த இந்த ஏரியாவில் நம்மளை தெரியாதவன் யார் இருப்பா, அப்படி கூட இருக்க முடியல. அவ்வளோ மோசமான ஒரு சூழல், சிட்டிஸ் எல்லாம் ரொம்ப மோசமாகி போச்சு. அதை விட நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா அபார்ஷன், கரு கலைப்பு பயங்கரமாக இருக்கு. கரு கலைப்பு வந்து கொலைன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. கரு கலைச்சா அது கொலைக்கு சமங்கிறது இன்னைக்கு திருச்சபை சொல்லி கொடுக்கல. கரு கலைப்பை வந்து பாவமாவே சிந்திக்கல. இன்னைக்கு இன்னைக்கு எத்தனை கரு கலைப்பு நடந்திருக்கு தெரியுமா, எத்தனை கரு கலைப்பு நடந்து கொண்டு இருக்குது தெரியுமா. அதெல்லாம் வேதம் பாவம்னு சொல்லி சொல்லுது. ரெண்டு திருமணத்துல ஒரு திருமணம் டிவோர்ஸுங்களாம், ரெண்டு கல்யாணம் நினைச்சுன்னா ஒரு கல்யாணம் விவாகரத்தில் முடிஞ்சிருதுங்க. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழல், குற்றங்கள் கூடிக்கொண்டே இருக்கு, பாவம் பெருகிக்கிட்டே இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, திருப்பி சொல்றேன், சிங்கிள் பேரண்ட்ஸ் நிறைய பிள்ளைங்க, நிறைய ஒரு ஆண், நிறைய பெண், தனித்தனியாகவே வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ தனித்தனியாக இருக்கிறப்ப பாவம் பெருக தான் செய்யும். அது இல்லாமல் இன்னைக்கு பிள்ளைகள், அநேக பிள்ளைகள், அனாதை பிள்ளைகள் ராத்திரியில் உணவு இல்லாமல் தூங்குறதுக்கு போகலாம். இதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப, இதெல்லாம் பார்க்குறப்ப நான் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எனக்கு என்ன அவசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஞானம் அவசியம். ஞானம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப உண்மையை புரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல். அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தேவனுடைய பார்வையில் எது சரி எது தவறு. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ இருந்தாங்க, அவங்க அந்த வாலிபர்களை ராஜா என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, நீ இந்த சிலையை வணங்கலன்னா அவனுடைய நெருப்புல போடுவேன்னு சொல்லி சொல்லிட்டான். நீ இந்த சிலையை வணங்கல அப்படின்னு சொன்னா நெருப்புல போடுவேன்னு சொல்லி சொல்லிட்டான். இப்போ உலக ஞானத்தின் அடிப்படையில் இல்லை உலக பிரகாரமா நம்ம சிந்திச்சா, நான் இந்த சிலையை வணங்கலன்னா நான் நெருப்புக்குள்ள போறது கிடையாது, நான் நெருப்புக்குள்ள போய் என்ன செய்ய போறேன்? சிலையை வணங்கிட்டு நான் அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போறதானே நல்லது? இது என்ன ஒரு பெரிய பிரச்சனை? இதுக்காக போய் நம்ம சிலையை வணங்காம நம்மளை நெருப்புக்குள்ள போறது சரியா? இது உலக ஞானம். ஆனா ஆவிக்குரிய ஞானம் என்ன சொல்லுது? கடவுள் கட்டளை விட்டு இருக்கிறாரு, விக்கிரகத்தை வணங்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு, விக்கிரகம் வந்து ஒரு கடவுள் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு, நீ கடவுளை நம்புன்னு சொல்லி சொல்றாரு, இதுக்காக நீ சாகவும் செய்யலாம்னு சொல்லி சொல்றாரு. உன்னுடைய வாழ்க்கை கத்தரிடத்துல இருக்குன்னு சொல்லி சொல்றாரு, கடவுள் இந்த உலகத்தை ஆளுகிறான்னு சொல்லி சொல்றாரு. ஆக நீ தேவனை நம்பி வாழ்வு, உண்மையை உணர்ந்து வாழு, உண்மையை உணர்ந்து முடிவெடுத்து தேவனுக்காக வாழுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் என்னுடைய அறிவை, அதாவது அறிவுங்கிறதோட வேதத்தை பயன்படுத்தி ஆவிக்குரிய ரீதியில எனக்கு முடிவெடுக்க தெரியும். எனக்கு நிறைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு முடிவெடுக்க தெரியாது. முடிவெடுக்கணும்னா கிருபா யார்கிட்ட முடிவெடுப்ப? நீ என்ன முடிவெடுத்துருவியா? முடிவெடுக்க முடியாது. ஐசக் முடிவெடுத்துருவியா? முடிவெடுத்துட முடியாது. முடியாது, எடுத்துருவ முடியாது.
முடியாதா? பிராக்டிக்கலி இட்ஸ் ட்ரூ, முடியாது.
வேத ஆலோசனைக்கு நீ வரணும், நீ சுயமா சிந்திக்கணும். இந்த கிறிஸ்தவங்கிறது நல்லா தெரிஞ்சுக்க, தயவு செஞ்சு சொல்றேன் தம்பி, பெற்றோர்களுக்கும் சரி இருக்கிற வாலிபர்களுக்கும் சரி, எல்லா ஆண்களும் சரி பெண்களும் சரி சின்ன பிள்ளைங்களும் சரி, பிள்ளைங்களை சிந்திக்க விடணும். பிள்ளைங்களுக்கு நம்ம முடிவெடுத்து சொல்லக்கூடாது, இது சரி எது தவறுங்கிறத மட்டும் சொல்லலாம். இது வேதபூர்வமானது, இது வேதபூர்வமானது இல்லை, இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஆனா கர்த்தர் உன்னை பார்த்துட்டு இருக்கார், நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படணும், இதுதான் விருப்பம், இப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பனாக. ஆனா முடிவெடுக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். எப்படி முடிவெடுக்கணும்? வேதத்தை படிச்சு முடிவெடுக்கணும். தேவனுடைய சித்தத்தை நான் தெரிஞ்சுக்கொள்ளணும். எப்படி தேவனுடைய சித்தத்தை நான் தெரிஞ்சு கொள்வது? பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளணும்னா கண்ணை மூடிட்டு குதிக்கிறது இல்லை. பரிசுத்தாவியனோட சார்ந்து கொள்ள, பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்ட வேதத்தின் அடிப்படையில் நான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து காரியங்களும் வேதத்தில் இருக்கு. சரி, நீங்கள் இந்த வேதம்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்காலர்லியாக நீங்கள் லீவ் பண்ணலாம், ஒரு நல்ல புத்தியாக நீங்கள் வாழலாம். இந்த உலகத்தில் இருக்கிறவங்கலாம் சொல்கிற காரியங்களை விட அந்த வேதம் அவ்வளோ காரியங்களை சொல்லுது. எப்படி நான் முடிவெடுக்கிறது, எப்படி சத்தியத்தை அறிகிறது, எப்படி நான் நடந்து கொள்வது? ஞானங்கிறது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஞானங்கிறது நிஜத்தோடு தொடர்பு படுத்துவது, உண்மையோடு தொடர்பு படுத்துறது. நிஜத்தோட ஞானங்கிறது என்னன்னா, நிஜத்தோட தொடர்பு படுத்துறது, அதான் ஞானம். எனக்கு ஞானம் வேணும், எனக்கு பணத்தை கையாளுறதுக்கு எனக்கு அறிவு வேணும், குடும்பத்தை நல்ல குடும்பத்தடத்தை எனக்கு ஞானம் வேணும், நல்ல கணவனா இருக்க எனக்கு ஞானம் வேணும், நல்ல மனைவியா இருக்க எனக்கு ஞானம் வேணும், நல்ல பிள்ளையா இருக்கிறதுக்கு எனக்கு ஞானம் வேணும், நல்ல நண்பனா இருக்க எனக்கு ஞானம் வேணும். அனுதின வாழ்க்கையில எனக்கு ஞானங்கிறது ரொம்ப இன்றியமையாதது. இப்ப ஞானம் எங்க இருக்கு? ஞானம்னா என்ன? ஞானம் எல்லாருக்கும் இருக்கணும். ஞானம்லாம் யாருக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுலாம் கிடையாது. கட்டாயமா ஒண்ணு ஞானவனா இருக்கும், இல்லாட்டி பேதையா இருக்கும், இல்லாட்டி மூடனா இருக்கணும். ஒண்ணு ஞானி இல்லாட்டி மூடனா இருக்கணும். இல்ல இந்த அளவு அந்த அளவுலாம் சொல்லல, ஒண்ணு ஞானியா இல்லாட்டி மூடனா, அவ்வளவுதான் வேதம் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஞானத்தை குறித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஞானங்கிறது உன் வாழ்க்கைக்கு சாய்ஸ் கிடையாது, ஞானங்கிறது அவசியம், மஸ்ட். அதனாலதான் சொல்றாரு, ஞானம் ரொம்ப இன்றியமையாதது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீதிமொழிகள் முதலாம் அதிகாரத்துல 30-33 வசனம் வாசிக்கிற பாருங்க. நீதிமொழிகள் 1:30 சந்தோஷம், வெளியில லைட் போட முடியாது. முப்பதாம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து விடுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொள்ளும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அளிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் மிக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லு. என்ன விஷயம் சொல்றது? ஞானம் அவசியம். ஞானம் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா சொல்றது. ஞானம் இல்லைன்னா என்ன, நீ அழிஞ்சு போயிருவ, அவ்வளவுதான். புத்தி இல்லைன்னா அழிஞ்சிருவ. கடவுளுடைய ஞானம், தேவ ஞானம் வந்து தோற்று போகாது, உன்னைய பத்திரமா போக வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கும், பத்திரமா கொண்டு போய் சேர்க்கும். வேதத்தை நீ மட்டும் படி. அந்த திருச்சபையில நானும் ஜூலும் சரி அழுத்தம் போட்டுட்டு இருக்க ஒரே ஒரு காரியம், வேதம் 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 வேதம்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்க வேதத்தை நல்லா ஆழமா படிங்க, வேதத்தை சிந்திங்க, வேதத்தை பிள்ளைங்கலாம் கட்டாயம் மஸ்ட் உட்காந்து குரூப்பா வாசிங்க. வீட்டில் எல்லாரும் ஒரு போர்ஷன் எடுத்து வாசிங்க, பிள்ளைங்களுக்கு திருப்பி திருப்பி ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க. மனப்பாடமா வீட்டில் எழுதி போடுங்க, போர்டில் எழுதி போடுங்க, மனப்பாடம் சொல்லி கொடுங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்றப்ப நம்மளுடைய நமக்கு வேலை எதிரி பிசாசு என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, வேலை மூலமா குடும்பம் மூலமா சபைக்கு பல விதமான இன்னல்களை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. பிசாசுடைய வேலையே என்ன அப்படின்னு சொன்னா, அவன் ஆத்தும எதிரி, நம்மளை பிரச்சனைக்குள்ள உட்படுத்திக்கிட்டே இருப்பான். நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்க பிரச்சனைக்குள்ள உட்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. பிரச்சனை, ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம், ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம், எப்படி பிரச்சனையை தீர்க்கிறது, பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுக்கான வழி என்ன? பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழி தேவ ஞானம்னா அது உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, நீ வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை தேடணும். இப்ப ஞானம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஞானம் எங்கேயுமே இல்லை, ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. ஒன்று குழந்தையர் முதலாம் அதிகாரத்தில் கடைசி வசனம், ஒன்று குறுநீர் முதலாம் அதிகாரம் 31 வசனம் சொல்லு, என்ன சொல்லுது? அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மெய்ப்புமானார். அவரே அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து, தேவனால் நமக்கு ஞானமும். அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஞானம் அப்படின்னு சொன்னா கடவுள் ஒருத்தர் தான் ஞானம் உள்ளவர். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒன்று குறுநீர் 16 அதே பக்கத்தில் பாருங்க, 16 அதிகாரத்தில் 16 அதிகாரத்தில் 27 வசனத்தில் பாருங்க, அதே பக்கத்தில் 27 வசனம். பைபிள் எங்கேயும் புரட்டணும்னு அவசியம் இல்லை, ஒன்று குறைஞ்சி 1 அதிகாரம் புரட்டினா அதே இதுக்கு பாருங்க. ரோமர் ரோமர் 16 அதிகாரம் கடைசி வசனம், தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்னென்றுக்கும் மகிமை. கடவுள் ஒருத்தர் தான் ஞானம் உள்ளது. அப்ப ஞானம் என்ன செய்யப்படுதுன்னா, ஆழத்துவப்படுத்தப்படுது, பர்சானிஃபை பண்ணப்படுது. ஞானம் பர்சானிஃபை பண்ணப்படுதுன்னா இயேசுவை தான் ஞானம்னு சொல்லி சொல்லுது இல்லையா. இப்ப ஞானம்ங்கிறது நம்ம ஒன்று நினைச்சிட்டு இருக்கோம், அந்த ஞானம் என்ன அப்படின்னா கிரைஸ்ட். அதுதான் ட்ரூத், அதான் சொல்ற இயேசு சொல்ற, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சத்தியம் ஜீவன் வழிய இயேசுதான். அப்படி யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல வாழ இன்னைக்கு உங்க பிரச்சனை, இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் அலசடிப்பட்டுகிட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. இந்த பையனை கேட்டீங்கன்னா அவனு சொல்லுவான், இவனை சொல்லுவான், இவனை கேட்டீங்கன்னா இவனு சொல்லுவான், அந்த பையனை கேட்டீங்கன்னா அவனு சொல்லுவான், இந்த பொண்ணை கேட்டீங்கன்னா அவனு சொல்லுவான், இவனை கேட்டா அவனு சொல்லுவான், எல்லாம் அவனு சொல்லிக்கிட்டே இருப்போம். எப்படி சால்வ் பண்றது? பிரச்சனை வந்துகிட்டே தானே இருக்கும், அலை மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இதுல எப்படி இருக்கிறது? எப்படி நான் ஒரு கிறிஸ்தவனா வாழணும்? அப்ப ஞானத்தை நான் தேடணும். இப்ப ஞானத்தை தேடணும் அப்படின்னு சொன்னா நம்ம எங்க தேடலாம் ஞானத்தை? எங்க தேடலாம்? வேதத்துல தேடலாம் நம்ம சொல்லலாம். ஞானத்தை குறிச்சு ரொம்ப ஸ்பெசிபிக்கா நீங்க ஞானத்தை தேடணும் அப்படின்னு சொன்னா, யோபுவியனுடைய புஸ்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா ஞானத்தை குறிச்சு பார்க்கணும். ஞானத்தை அதிகமா ஆழமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, யோபுவியனுடைய புஸ்தகத்தை நீ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அநேக ஞானத்துக்குரிய காரியங்களை தான் அங்க சொல்ற. அவருக்கு யோபுக்கு என்னாச்சு? யோபுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. யோபு தன்னுடைய வாழ்க்கையில மிகுந்த உபத்திரவமான ஒரு நிலைக்குள்ளாக போயிட்டார். அப்ப அவர் போன உடனே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும், அந்த பிரச்சனையை தீர்க்கணும், கிட்டத்தட்ட 42 அதிகாரங்கள் இந்த விஷயத்துல யோபு தனது வாழ்க்கையில பட்ட அநேக உபத்திரவங்கள் பிரச்சனைகளை எப்படி அவர் ஃபேஸ் பண்றாரு, அவருடைய நண்பர்கள்லாம் வந்து என்னென்னலாம் சொன்னாங்க, அவங்க நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் வந்து சொல்லிட்டு போனாங்க. அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் வித்தியாசமான ஒரு விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யோபு வந்து 1 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது பெரிய ஐஸ்வர்யவான் சொல்லி சொல்லுது. அவனுக்கு 10 பிள்ளைங்க இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லுது. எத்தனையோ ஒட்டகங்கள் இருந்துச்சு, ஏர்மாடுகள் இருந்துச்சு, ஆடுகள் இருந்துச்சு, வேலைக்காரர் இருந்தாங்க. எல்லாமே ஒரே நாள்ல லாஸ் பண்றாரு, எல்லாத்தையும் ஒரே நாள்ல இழந்து போறாரு. 1 அதிகாரத்துல எல்லாவற்றையும் இழந்து போகின்றார். 1 அதிகாரத்துல ஒரு கடைசியில ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாரு, இது கத்தர் கொடுத்தாதான் ஞானம். கத்தர் கொடுத்த, நான் நிர்வாணியா அந்த உலகத்துல வந்தேன், நான் நிர்வாணியா அந்த உலகத்துல திரும்ப போறேன். எனக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க விஷயத்த, நம்ம இந்த உலகத்துல வந்தப்ப எதுவும் கொண்டுட்டு வரல, எதையும் எடுத்துட்டு போக முடியாது. நான் நிர்வாணியா வந்தேன், நான் நிர்வாணியா போறேன். அப்புறம் அப்படி சொல்லிட்டு அப்படி இன்னொன்னு சொல்றாரு, என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு ஜெய், நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போறேன், அப்புறம் கத்தர் கொடுத்தார், அப்புறம் கத்தர் கொடுத்தது யாரு, கத்தர் எடுத்தது யாரு, யோபுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தது யாரு, கத்தர். யோபுக்கு ஐஸ்வர்யத்தை எடுத்தது யாரு, கத்தர். 2 அதிகாரத்துல அடுத்த ஒரு விஷயத்துக்கு போகிற, சரீர சுகமாட இருக்கான், பெரிய ஒரு ஆபத்து, மன மன சஞ்சலம் எல்லாம் போச்சு, எல்லாம் மனைவியை தவிர எல்லாம் காலி. ஒரு புள்ள செத்து போனா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க, ஒரு புள்ள செத்து போனுச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க, 10 புள்ள செத்து போனா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. 10 புள்ள செத்து போறது விஷயம் கிடையாது, அவ்வளவு ஆஸ்திகளும் போயிட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்ப அது ரொம்ப நேச்சுரலா அவருடைய மனைவி அவனை பார்த்து சொல்றா, என்னையா நீ உசுரோட இருந்து மட்டுக்கு என்ன பிரயோஜனம், நீனு செத்துறியா அப்படிங்கிற மனைவியை சொல்ல, செத்துறியா வயசு செத்துரு வேணாம், உசுரோட நீ என்ன பண்ண பாருங்க. அவன் சொல்றான், கத்தரிடத்துல நன்மையை பெற்றனா தீமையை பெறாம இருக்கலாமா, கத்தர் நன்மை மட்டும்தான், நன்மை கொடுத்தாதான் கடவுளா, தீமை கொடுத்தா கடவுள் இல்லையான்னு கேட்கிறாரு அவரு. புரியுதா என்ன என்ன சொல்றாருன்னு புரியுதா. இப்ப உங்களுக்கு எல்லாம் கடவுள் என்ன செய்யணும், உங்களுக்கு எப்பொழுதும் கடவுள் உங்களுக்கு என்ன செய்யணும், நன்மை செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் கடவுள். உங்க வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், ஒரு ஒரு பிசினஸ்ல ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கங்க, வேலை கிடைச்சிருச்சு, டிரான்ஸ்பர் கிடைச்சிருச்சுன்னா எவ்வளவு சந்தோஷம். உடனே கத்தர் கொடுத்தார், அங்க இருந்தே எட்டி இருந்தேன் பக்கத்துல கொண்டுட்டு வந்தார், அல்லேலூயா. ஒரு சின்ன கால் வலி தலைவலி தான் சர்ச்சைக்கே வரமாட்டான், அந்த பல்டி அம்பிடுதான் அவனுடைய. அவனுக்கு என்ன இல்ல, அறிவு இல்ல. ஒரு வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா தெளிவு இருக்கணும், யோபோ போல ஒரு தெளிவு இருக்கணும். இப்ப யோபோடைய நிலை மோசமான ஒரு நிலை, இப்ப எல்லாம் இழந்தாச்சு. இப்ப அடுத்தது அவன் சரீரமே உருகுலைச்சு விட்டார், ஆண்டவர் சரீரத்தை உருகுலைச்சிட்டார். வந்து பார்த்தவன் ஒருத்தனும் இது யோபுவானே தெரியலங்கிறான், பார்த்தவன் பேசவே முடியல, அவன்கிட்ட என்ன பேசுறதுனே ஒருத்தனுக்கும் புரியவே இல்லை, எல்லாம் வாயடக்கிட்டானுங்க. அப்படி கம்முன்றலாம், பேசவே இல்லை, வேற சொல்றது 7 நாள் பேசலங்க. எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, அது அப்ப அந்த ஷாக் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப யோபுவினுடைய நண்பர்கள் வர்றாங்க, இப்ப யோபுவினுடைய நண்பர்கள் ஆலோசனையை சொல்ல வர்றாங்க. அதுல ஒருத்தர் சொல்றான், யோபுவினுடைய நீதிமொழிகள் எடுத்து யோபுவினுடைய புஸ்தகத்தை எடுத்துங்க, அதுல 15 அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 15 அதிகாரம் 1 வசனத்துல, அப்பொழுது தேமானாகிய எலிப்பாஸ் பிரதி உத்தரமாக. இப்ப எலிப்பாஸ் வந்து என்ன செய்யறாரு, இப்ப யாருக்கு ஆலோசனை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யோபுடைய உபத்திரவத்தை கண்டு யோபுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல முடியாத வந்துருக்கிறார். இப்ப யோபுட்ட அவர் சொல்றப்ப அவன் எப்படி அவன் அந்த ஆலோசனையை சொல்றான் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 7 வசனத்துல மனுஷரில் முந்தி பிறந்தவர் நீர்தானோ, பர்வதங்களுக்கு முன்னே உருவாக்கப்பட்டீரோ. 10 வசனத்துல பாருங்க, உம்முடைய தகப்பனை பார்க்கிலும் பெரிய வயதுள்ளோரும் விருதாபிரியரும் எங்களுக்குள்ளே இருக்கிறார்கள். 18 வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஞானிகள் தங்கள் பிதாக்கள் சொல்வதை கேட்டு மறைக்காமல் அறிவித்ததை நான் உனக்கு சொல்லுகிறேன். இப்ப என்ன சொல்றாரு, இப்ப ஆலோசனை என்ன, ஆலோசனை எப்படி சொல்றாரு, யோபுக்கு ஆலோசனை எப்படி சொல்றாரு, எப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஞானத்தை எனக்கு முன்னால இருந்தவங்க சொன்னதனுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இவருக்கு ஆலோசனை சொல்ல பார்க்கிறார். ஆலோசனைங்கிறது எப்படி எலிபாசிட்டேந்து வருது அப்படின்னு சொன்னா, அப்சர்விங், இன்னொருத்தவங்களை அப்சர்வ் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அதை கலெக்ட் பண்ணி இதை வந்து அவன் சொல்றான். அதனாலதான் யோபு என்ன செய்யறாங்க, அதை ஏற்றுக்கொள்ளல, அதை ரிஜெக்ட் பண்றாரு. மனுஷன் நம்மளுடைய நம்மளுடைய இது பாருங்க, இந்த வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்கள் அனுபவத்தின் ஊடாக எடுக்காத. ஞானம்ங்கிறது ஒரு அனுபவத்திலிருந்து வருவதில்லை, முன்னோர்கள் சொன்னதனுடைய அனுபவத்திலிருந்து வர்றது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த. அவன் எப்படி பார்க்கிறான் அந்த யோபுவுடைய அந்த பிரச்சனைய, அவனுக்கு முன்னால நடந்து அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுக்கு மூதாதையர்கள் சொன்ன காரியத்தின் அடிப்படையிலிருந்து தேவனை பார்க்க பார்க்க சொல்றான். அதுதான் ஞானம் சொல்றான். அது இல்ல, ஞானம் வந்து அனுபவம் இல்லை. அடுத்தது யோபு 8 அதிகாரத்தை எடுத்துங்க, யோபு 8 அதிகாரத்தை எடுத்துங்க. 1 வசனம், அப்பொழுது சூசியன் ஆகிய வில்தாத் பிரதியுத்தரமாக, இப்ப அடுத்த ஒரு மனுஷன் ஆலோசனை சொல்றான் வில்தாத். 8 அதிகாரம் 8 வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, ஆகையால் நீ முந்தின தலைமுறையாரிடத்தில் விசாரித்து அவர்கள் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பாரும். அவன் அனுபவத்தை சொல்றான், இப்ப அடுத்தது இவன் சொல்றான் முன்னோர்களுடைய ஞானத்தை பாரு. அடுத்தது 10 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் உமக்கு உபதேசித்து உமக்கு தெரிவித்து தங்கள் இருதயத்திலிருந்து நியாயங்களை வெளிப்படுத்துவார்கள் அல்லவோ. அங்கிருந்த பழைய நாட்கள்ல இருந்த பல புத்திசாலிகள் அவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்தி இருக்கிறான்ல. பில்தாதுடைய ஞானம் எப்படி இருந்துச்சுன்னா, மறுபடி இன்ஹெரிட் ஃப்ரம் த பாஸ்ட், அது 2 செய்தியாக இருந்துச்சு. யோபுட்ட சொல்றப்ப மற்றவர்களை மேற்கோள் காட்டி அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்படிதான் வித்தியாசம். அடுத்தது சோபார், யோபு என்னிடத்துல வித்தியாசமாக அணுகிறான். ஞானவான்களிடத்தில் இருந்து ஞானம் வருகிறதுன்னு சொல்லி சொல்றான். ஞானவான்களாய் இருக்கிறவர்கள் இடத்திலிருந்து ஞானம் வருகிறது என்று சொல்லுகிறார். அப்ப இங்க பாக்குறப்ப ஞானம் எங்க இருந்து வருது, இப்ப ஞானம் இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பிரச்சனையை அணுகிறதுக்கு நம்ம எப்படி நம்ம அணுகிறோம்னா, இதே இந்த 3 தான். நிறைய கோட் பண்ணுவோம், இவங்க இந்த அரிஸ்டாட்டல் இப்படி சொல்லி இருக்காரு, சாக்ரடீஸ் அப்படி சொல்லி இருக்கிறாரு அப்படி சொல்லுவோம். இல்லாட்டி நீனே பாருப்பா, உன் அனுபவத்தை பாரு, கடந்த கால அனுபவத்தை எல்லாம் பாரு, எவ்வளவு புத்திசாலிகளாம் சொல்லியிருக்கான், அதை பாரியா. இப்படிதான் வந்து யோபுட்ட ஆலோசனை சொல்றாங்க. ஒன்னு அனுபவத்தின் மூலமாக, இல்லாட்டி கடந்த காலத்துல சொல்லப்பட்ட மரபு வழிகள் மூலமாக, இல்லாட்டி கடந்த காலத்துல இருந்த ஞானிகள் சொன்னதின் மூலமாக. இப்ப யோபு 28 அதிகாரத்தை எடுத்துங்க. யோபு புஸ்தகம் முழுசும் வாசிக்கணும். 28 அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, யோபு தன் நண்பர்களுக்கு சொல்லும் பொழுது அவர் சொல்றார் ஞானம் எப்படி பெறது அப்படின்னு சொல்லி சொல்றார். 12 வசனத்தில் அவர் சொல்றார், ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி விளைகிற இடம் எது, சரியா, அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது, அது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுவது இல்லை. எது, புத்தி ஞானம் அகப்படுவது கிடையாது. ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது, சமுத்திரமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது, அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நிறுத்தவும் கூடாது. ஒப்பீரின் தங்கமும் இளையரப்பெற்ற கோமேதகமும் எந்திர நீல கல்லும் அதற்கு ஈடல்ல, பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல, பசும்பொன் ஆபரணங்கள் அதை மாற்றக்கூடாது. பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அதோடு ஒப்பிட்டு பேசலாகாது, முத்துக்களை பார்க்கிலும் ஞானம் விலை உயர்ந்தது அப்படிங்கிறார். சரியா? இப்ப ஞானம் எவ்வளோ எங்க இருக்கு, ஞானம் அந்த உலகத்துல இல்ல அப்படிங்கிறாரு. ஞானத்தை வந்து எதோடையும் கம்பேர் பண்ண முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு யோபு. இப்ப சொல்லிட்டு இந்த 28 முதலாம் வசனத்திலேருந்து 11 வசனம் திரும்பி நான் வாசிக்கிறேன். இப்ப நம்ம வாசிச்சது 12 வாசிச்சோம். இப்ப 1 பாருங்க, வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொண்ணுக்கு புடமிடும் ஸ்தலமும் உண்டு, இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், செம்பு கற்களில் உருவாக்கி எடுக்கப்படும், மனிதன் அழகுணியம், மனிதன் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிற கற்களை கடையாந்திர மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கும் அங்கு முடிவு உண்டாக்குகிறான். இருளுக்கு அங்கு முடிவு உண்டாக்குகிறான்னா ஆர்டிபிஷியலா லைட்டை உண்டு பண்ண முடியும் மனுஷனால. எப்படி சொல்றார் பாருங்க, மனுஷனுடைய ஞானம்ங்கிறது இது மாதிரியான சில கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது சொல்றாரு பாருங்க, கடக்க கூடாததும் நிலையானதுமான ஆறு எழும்பினாலும் உழைப்பாளியானவன் அதை மனுஷனால் வற்றி போக பண்ணி செல்லுகிறான். இப்ப கடல் எல்லாம் குடைஞ்சிடறாங்க, கடலுக்குள்ள எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, லைன் போட்டாங்க, கடலுக்கு அடியில டிராக் போட்டு இந்த கான்டினென்ட்ல இருந்து அந்த கான்டினென்ட் போற அளவுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ்வளவு ஞானம் எல்லாம் இருக்குன்னு எப்ப சொல்லி இருக்காரு யோசிப்பாரு. சொல்றாரு, போர் வேஸ் போட்டதை சொல்றாரு. அடுத்து, அதன் கல்லுகள் இந்திர நீளம் விளையும், அதன் பொடியில் பொன் பொடிகள் உண்டாயிருக்கும், ஒரு வழி உண்டு, அது பட்சிகளுக்கும் தெரியாது, வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை, துஷ்ட மிருகங்கள் அதன் கால் படவும் இல்லை, சிங்கங்கள் அதை கடந்ததில்லை. அவன் தன் கையை கற்பாறையின் மேல் நீட்டி மலைகளை வேரோடு புரட்டுகிறான். மலையை வேரோடு புரட்டி வழிய உண்டு பண்றான், கண்மலைகளுக்குள் நீர்கால்களை வெட்டுகிறான். அவன் கண் விலை உயர்ந்த எல்லாவற்றையும் காணும், ஒரு துளியும் கசியாதபடி ஆறுகளை அடைக்கிறான், மறைவிடத்தில் இருக்கிறதை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறான். மனுஷனுடைய ஞானம் எவ்வளவு பெருசுன்னு சொல்லி சொல்றார். மனுஷனுடைய ஞானம் பூமியில எவ்வளவு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இருளுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும், மலைகளை தோண்டி வழிகளை உண்டு பண்ண முடியும், மலைகளை குடைந்து உயர்ந்த கற்களை கொண்டு வர முடியும். இப்படிப்பட்ட திறமைகள் மனுஷனுக்கு உண்டு. இது படைப்புல கடவுள் கொடுத்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுத்த திறமை. இப்ப 28:14 ஒரு சொல்றாரு, 28 சொல்றாரு. இப்ப அடுத்தது சொல்றாரு, இப்ப ஞானம்லாம் என்ன அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்றாரு 14 ஆழமானது, அதாவது அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது, அது ஜீவனுடைய தேசத்திலே அகப்படுவதில்லை. ஞானம் ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது, சமுத்திரமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது, அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கும், அதற்கு கிரயமாக வெள்ளியை நிறுக்கவும் கூடாது, ஒப்பீரின் தங்கம் விலையேற பெற்ற கோமைதகம் இந்திர நீளம் கல்லும் அதற்கு ஈடல்ல, பொண்ணும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல, பசும்பொன் ஆபரணங்களும் அதுக்கு அதை மாற்றக்கூடாது, பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அதோடு ஒப்பிட்டு பேசலாகாது, முத்துக்களை பார்க்கலும் ஞானம் விலை உயர்ந்தது, எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகரல்ல, பசும்பொன் அதற்கு சரியானதல்ல. இப்படி இருக்க ஞானத்தை எங்கிருந்து வரும், புத்தி தங்கும் இடம் எதுன்னு கேட்கிறார். எங்கப்பா புத்தி, எங்க ஞானம்? இப்ப நீ ஞானம் புத்தி அப்படின்னு சொன்னா நீ பணம் சம்பாதிக்கிறதையும் ஞானமா பேசி பெரிய காரியங்களை செய்யறதையும் குறிச்சு நீ பேசிட்டு இருக்க, இது இல்லை அப்படிங்கிறார். மனுஷனுடைய திறமைகள்னால சம்பாதிக்கிறது அது ஞானம்லாம் கிடையாது, அது கடவுள் கொடுத்த எபிலிட்டி திறமை. ஞானம்லாம் என்ன? எரேமியாவினுடைய புஸ்தகம் 9 எடுத்துங்க, எரேமியா 9:23-24 வசனத்துல, எரேமியா 9:23-24, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு, மேன்மை பாராட்டணும்னா பூமியில வானத்தையும் பூமியும் படைச்ச ஒரு கடவுள் இருக்கு, அவரை குறிச்சு மேன்மை பாரு. பேசணும்னா அதான் மேன்மை, அதுதான் பெருமை, அதுதான் உயர்ந்தது, அதுதான் ஞானம். நீ என்னத்தை பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு? யாரை மதிக்கிறோம்? காசு இருந்தா மதிப்போம், காசு இல்லைனா மதிக்க மாட்டோம். அறிவு இருந்தா படிப்பு இருந்தா மதிப்போம். இதெல்லாம் ஆண்டு சொல்ல, இதெல்லாம் உனக்கு ஞானம் உனக்கு இல்லப்பா. உன் படிப்பு, உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய பலன் இதை நம்பாதேங்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, தேவன் உன் பலத்துக்கும் திறமைக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் கடவுள் தான் காரணர்னு சொல்லி சொல்றாரு. அவரே ஞானத்துக்கு காரணர். தேவனிடத்துல தாழ்மை, அவரிடத்துல வந்து வாழ்வதற்காக ஞானத்தை நீ தேடணுங்கிறாரு. ஞானம் இல்லாம நீ வாழ முடியாது. ஞானத்தை நீ எங்க தேட போற? ஞானம்னா என்ன? ஞானம்னா என்ன? அப்ப ஒரு நீதிமொழிகள் என்ன சொல்றது? நடைமுறை வாழ்க்கையில நான் வாழ்வதற்கு எனக்கு என்ன ரொம்ப அவசியம்? இதெல்லாம் இல்லப்பா, இதெல்லாம் செகண்டரி திங்ஸ். இதெல்லாம் பிரைமரி திங் வந்து காட், கடவுள், ஆண்டவர். ஆண்டவரை தேடு, ஆண்டவரை நோக்கிப்பார், ஆண்டவர் இடத்துல வா. ஞானம்னா யாரு? கடவுள். ஞானம்னா யாரு? இயேசு கிறிஸ்து. ஞானம்னா என்ன? கிறிஸ்து. அவர் தான் ஞானம், கடவுள். கிறிஸ்து தான் கடவுள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. லைஃபே அங்கிருந்தான். ஜீவனுங்கிறது லைஃப். என்னுடைய வாழ்க்கை அங்கிருந்தான். இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினத்தினுடைய உயிரும் அவரிடத்துல இருக்கிறது. உங்களுடைய என்னுடைய சுவாசத்தை அவர் கையில வச்சிருக்கிறார். அப்படி கூப்பிட்டார்னா போயிட்டுனோம், அவ்வளவுதான். அப்ப ஞானம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அது கிறிஸ்துவின் இடத்துல இருக்கு. கிறிஸ்துவ நீ எங்க பார்க்கணும்னா வேதத்தெல்லாம் பார்க்க முடியும். கிறிஸ்துவ வேதம் தாண்டி நீ பார்க்க முடியாது. அப்ப கிறிஸ்துவ தேடணும் அப்படின்னு சொன்னா அப்ப என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில நான் எனக்கு எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் பாவத்துல பிறந்து இருக்கிறேன். நான் ஞானவான் கிடையாது, நான் புத்திமான் கிடையாது. எனக்கு எல்லாரையும் என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, அந்த தெருல ஒரு பெரிய வால் போஸ்டர் அடிச்சு ஒரு இன்னோவா கார்ல இல்லாட்டி பிஎம்டபிள்யூ கார்ல இல்லாட்டி பென்ஸ்ல வந்தா, பெரிய ஃபெராரி கார்ல நீ வந்தீங்கன்னா பெரிய பணக்காரன். அவர் 10 வீடு வச்சிருந்தா அவனை 4 பேர் மதிப்பான். நிஜமாலுமே உனக்கு மதிக்கவே மாட்டான். நிஜமாலுமே மதிக்க மாட்டான். என்னுடைய காரியங்கள் நான் பாவத்தை பாருங்க, நான் எதை பெருசா பாக்குறேன்னு பாருங்க. நீங்க உலகத்துல வாழ்றப்ப இன்னைக்கு காசு, பணம், பொருள், சொத்து, அறிவு, இது புகழ், இதை தான் மனுஷன் பெருசா பாக்கிறோம். யார பார்க்கல? கடவுளை பார்க்கல, தேவனை பார்க்கல. தேவனை எங்க பார்க்கணும்? என்ன புரியல அவனுக்கு? ஞானம் இல்லாதனால இதெல்லாம் கொடுத்தது கடவுள், உனக்கு புரியல. அதனாலதான் அவர் யோபு ரொம்ப கிளியரா சொல்றாரு. அவ்வளவு எவ்வளவு பெரிய அசட்ஸ் யோசிப்ப, சும்மா பாருங்களேன் என்னதான். அதெல்லாம் பார்த்தா பயம், பயமா இருக்கும். எவ்வளவு காசு வச்சிருந்திருக்காரு அந்த மனுஷன்? யோபு முதலாம் அதிகாரத்தை எடுத்துங்க. ரெண்டாம் வசனத்துல பார்க்கும் பொழுது, அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள், 10 பிள்ளைங்க. அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 முட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தன. இருந்ததுமன்றி திரளான பணிமீடைக்காரர் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரரில் பெரியவனாயிருந்தான். எவ்வளோ பெரிய ஒரு மனுஷன், ஒரு பெரிய கிராமமே இருந்திருக்கும் போல, ஒரு பெரிய சிட்டி மாதிரி வச்சுக்கிட்டு அந்த சிட்டியில் அவன் தான் கிங், அவ்வளவுதான். அவ்வளோ பெரிய மனுஷன் என்ன சொல்றான்? இதெல்லாம் லாஸ் பண்ண பிற்பாடு ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, இதெல்லாம் கடவுள் கொடுத்தது, கடவுள் எடுத்துக்கிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரீரத்தில் சுகவீனம், சாகர மாதிரியான வியாதி, இப்பயும் சொல்றாரு கடவுள் இடத்துல நன்மை பெற்றிருக்கோம். இப்ப தீமை பெற்றா என்ன? நன்மை பெற்றாதான் கடவுளா? தீமை பெறப்போ ஒரு கடவுள், கடவுள் தான். இதுதான் ஞானம். இந்த ஞானம் வரணும் அப்படின்னா முத உனக்கு என்ன புரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, நான் முத கடவுளால படைக்கப்பட்ட ஒரு படைப்பு, ஒண்ணு. ரெண்டாவது, கடவுளால படைக்கப்பட்ட படைப்பாகிய நான் ஆதாமினுடைய பிள்ளை. படைக்கப்பட்ட ஆதாம் பாவத்துல விழுந்து போனதுனால நான் பாவியா இருக்கிறேன். நான் பாவியா இருக்கிறனால நான் பாவம் செய்திருக்கேன், பாவத்துக்கு செத்து இருக்கிறேன், பாவத்தினால கடவுளுடைய கோபாக்கினைக்கு நேரா இருக்கேன், மரிச்சா நரகத்துக்கு போயிருவேன். ஆக நான் திட்டவட்டமா நான் எங்க போக போறேன்? ஆதாம் மூலமா பிறந்ததுனால நான் நிச்சயமா நரகத்துக்கு போயிருவேன். அப்ப அந்த நரகத்திலேருந்து நான் காப்பாற்றப்படணும், எனக்கு ஞானம் வேணும். அந்த ஞானம் எங்க இருக்குன்னா வேதத்துல இருக்கு. வேதம் தான் பொக்கிஷம். இந்த வேதத்துல தான் நீ கடவுளை தேட முடியும், நீ வேற எங்கேயும் கடவுளை தேட முடியாது. இப்ப கடவுளை நீ பார்க்கணும்னா நீ அனுபவத்தை பார்க்க கூடாது, இல்லாட்டி ஒரு பெரிய தத்துவ ஞானியனுடைய ஞானத்தை கேட்க கூடாது, சரியா? உன்னுடைய அனுபவத்திலிருந்து இல்லாட்டி வாய்வழி சீரியா சொன்ன அந்த ஹெரிட்டேஜை பின்பற்ற கூடாது. அதெல்லாம் விட்டுட்டு நீ வேதத்துக்கு வா, கடவுளை தேடு. ஞானம்ங்கிறது இந்த உலகத்துல எங்கேயும் இல்லை, ஞானம்ங்கிறது கடவுளிடத்துல தான் இருக்கு. அந்த ஞானத்தினுடைய ஆரம்பம் எங்க அப்படின்னு சொன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த வார்த்தை அவர் ஆதியிலே வார்த்தையாக இருந்தார், அந்த வார்த்தை கிறிஸ்துவாக இருந்தார், அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமியில வந்தார், அவர் பாவிகளுக்காக சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். இந்த கிறிஸ்து தான் ஞானம், கிறிஸ்துவை அறிதல் தான் நித்திய ஜீவன், கிறிஸ்துவை அறிதல் தான் ஞானம், அதான் பரிசுத்தம் நீதி இதெல்லாம் சொல்லுது. ஆக நான் கிறிஸ்துவை அறிந்து வாழ்ந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துல வாழ்வதற்கு எனக்கு ரொம்ப அவசியமானது கிறிஸ்து அவசியம். கிறிஸ்து இல்லாமல் ஞானத்தை பெற முடியாது. நம்மளுக்கு ஞானம் வேணும்னா நான் கிறிஸ்துவை பெறணும், கிறிஸ்துவை பெறணும்னா நான் வேதத்தை பார்க்கணும். வேதத்துல இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செஞ்சாருங்கிறத பார்க்கும் பொழுது, பாவியா இருந்த எனக்கு இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்து அவர் அறிகிற அறிவில வளர்த்து கொண்டு இருப்பதுதான் வாழ்க்கை. வாழ்க்கைனா என்னன்னா கிறிஸ்துவை அறிதலில் வளருதல், அதான் வாழ்க்கை, அதான் ஞானம். கிறிஸ்துவை அறிஞ்சுக்கிட்டே போற பாத்தீங்களா, அதுதான் ஞானம். அது இருக்குதான் பாருங்க, அது இல்லைன்னா ஆண்டவரே அது என்கிட்ட இல்லை, என்னுடைய வேத வாசிப்பு இல்லை, நான் 10 நிமிஷம் வாசிக்கிறேன், 20 நிமிஷம் வாசிக்கிறேன், என் புத்தியெல்லாம் போட்டு இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ நான் முயற்சி எடுத்துட்டு இருக்கேன், ரொம்ப சிம்பிள், அதெல்லாம் விட்டுட்டு நீ கடவுளை தேடிப்பாரு, ஆண்டவர் இதெல்லாம் எப்படி வருவோங்கிறதெல்லாம் உனக்கு சொல்லி தருவார். மொத்த உலக பிரகாரமான மொத்தம் சொல்றான், பணம் எப்படி பெரிய பணக்காரன் ஆகுது எப்படி அப்படின்னு. திவ்யன் இருக்கான்ல, அப்படி பர்ணபாஸ் இருக்கான்ல, டெய்லி அவன் பேரில் ஒரு 500 ரூபா போட்டுட்டு வந்து, அவன் 12 வயசு ஆகணும்னு 15 வயசு ஆகணும்னு அவன் பாக்கெட் பண்ணியெல்லாம் போட்டுக்கிட்டே வந்து ஒரு 25 வயசு ஆனுச்சுன்னா எவ்வளோ பணம் வரும்? உன் பிள்ளைக்கு கையேந்திட்டு இருப்பியா? எங்கேயாவது கையேந்திட்டு இருப்பியா? வாங்கறதும் திண்டுறதும் அப்படியே இருக்கக்கூடாது. சிம்பிள், ஒரு 20 வருஷத்துல பாத்தீங்கன்னா அது எத்தனையோ கோடிக்கணக்காக வந்து போயிடும். என்னையில இருந்து நீ சேர்த்தின எவ்வளோ ஞானத்தை கத்தல் கொடுத்துருக்காரு, சிம்பிளான வயசு எல்லாம் கொடுத்துருக்காரு. நீ கடவுள் அறியாம இதெல்லாம் உனக்கு புரியாது, நான் போய் சொன்னாலும் நீ உடனே போய் செய்ய முடியாது, இதெல்லாம் செய்ய முடியாது. அதெல்லாம் இப்ப காசுங்கிறதுனால ஆ அப்படியா ஆண்டு போலாம். முதல்ல கடவுள் அறிஞ்சாதான் இதெல்லாம் ஒழுங்கா நிற்கும். கிறிஸ்துவை அறிதல் நித்திய ஜீவன். கிறிஸ்துவனிடத்துல வாங்க, ஆண்டவரே பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி அவரிடத்துல வரும்பொழுது ஆண்டவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டி நித்திய ஜீவனை கொடுத்து ஞானத்தை கொடுத்து வழி நடத்துவார்.